நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
கடலோரத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடலில் நீராடிட்டு அது பக்கத்துலேயே வந்து இந்த தீர்த்தங்களில் போய் குளிக்க சொல்லுவாங்க. குளிச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளே வர சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த தீர்த்தங்களில் உள்ள தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். கடற்கரை பக்கம் இந்த தீர்த்தங்கள், திருச்செந்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா நாளிக்கிணறு ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது. எப்படி கடற்கரை பக்கத்தில் வந்து அவ்வளோ சுத்தமான தண்ணி எப்படி கிடைக்கும்? அதுக்கு விஞ்ஞானபூர்வமான கருத்துக்களை சொல்லுங்களேன்.
சென்னையிலேயே மெரினா கடற்கரையில் நீங்கள் மிகப்பெரிய கடற்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா உலகத்தில், மெரினா ரோடு அந்த சாலையிலேருந்து கடல் அலையை தோடுறதுக்கு வரைக்கும் நடக்கணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் 1 கிலோமீட்டர் நடக்கணும். அந்தளவுக்கு அகலமானது. அது நடந்து போகும்போது வழியெல்லாம் வந்து பள்ளம் தோண்டி தண்ணீரை ஊற்றி எடுத்து அங்கே விற்பாங்க. தண்ணி குடிக்கிறதுக்காக நீங்கள் ஃபில்டர் தண்ணியெல்லாம் வேண்டியதில்லை, பூமியிலேருந்து எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய கடல் உப்பு தண்ணி அங்கே இருக்குது. ஒரு முழை தூரத்தில் இங்கே நல்ல தண்ணி கிடைக்கிது, ஆச்சரியமாக இருக்காது. நிலத்தடி நீரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கடல் வந்து ஒரு நிலத்தடி, அது கடலினுடைய தண்ணி உப்பாக இருக்கிறது வாய்ப்பு. இந்த நிலத்தடி நீருங்கிறது வந்து கடல்லேருந்து வர்றதில்லை, மலையிலேருந்து வருது. மலை எங்கே இருந்தாலும் சரி, மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வந்தாலும் கூட அது வைகையாகியோ அல்லது காவிரியாகவோ தாமிரபரணியாக நம்முடைய தமிழகத்துக்குள்ளே அது பாய்ந்து வரும்பொழுது பூமிக்குள்ளேயும் அது இறங்குது. இப்போ பெர்கோலேஷன்ற முறையில் பூமிக்குள்ளேயும் தண்ணீர் வருது. மேலோட்டமாக வருவது நம்ம நதி, ஆறு, கிளை நதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம், அது கடலை கலக்கு. அதே மாதிரி அண்டர் வாட்டர், இந்த கிரவுண்டு கீழே இருக்கக்கூடிய நிலத்து கீழே இருக்கக்கூடிய தண்ணீரும் அப்படி தான் பாயுது. இப்போ அது வந்து பாயும்போது கடைசி எங்கே போய் சேரணும்? கடலை தான் சேரணும். அதனால் கடலுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் அது நல்ல தண்ணி தான், கடலுக்குள்ளே போன பிறகு தான் அது வந்து கெட்டது. ஆனால் சென்னையில் என்னாச்சு, இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் எல்லாரும் வந்து பம்போட்டு குடிக்க ஆரம்பித்தோன்னு ஜனத்தொகை பெருக்கத்தான் எடுக்க உடனே என்னாச்சு, மலையிலேருந்து வருகின்ற தண்ணீர், நல்ல தண்ணீருடைய அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அது குறைந்து போய் கடல் நீர் வந்து இப்படி ரிவர்ஸில் வர ஆரம்பிச்சுது. கடல் நீர் வந்து பூமிக்குள்ளே வந்து மலை நோக்கி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதிகமாக சக்ஷன் போட்டு உரிய அது வந்துருச்சு. இப்போ உப்பு தண்ணியை நம்ம தவிர்க்க முடியாமல் போச்சு. கொஞ்சம் எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பயன்படுத்தி நிறுத்திட்டோம்னாக்கா மறுபடியும் கடல் நோக்கி வருகின்ற அந்த நிலத்தடி நீர் வந்து நிரம்பும். அதுக்கு யாரும் வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியலைங்க. இப்போ தீர்த்தம் ஆடுகின்ற இந்த புண்ணிய தீர்த்தங்களில் மனிதனுக்கு வந்து 3 பொருளை வந்து முக்கியமாக சொல்லுவாங்க. தீர்த்தம், ஸ்தலம், கிரந்தம் அப்படின்வாங்க. ஸ்தலங்கிறது ஒரு இடம். அந்த இடம் வந்து சொல்லுவாங்க, இந்த பூமியில் திரேதாயுகத்திலேயே இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதே இடத்த அதை நம்ம வணங்குறோம் அப்படின்னு. அப்போது ஒரு யுகம் முடிஞ்ச பிறகு இன்னொரு யுகம் தோன்றும் பொழுது அந்த பூமி அங்கே அழிஞ்சிடும். மறுபடியும் சிருஷ்டி ஆகும்போது அதே இடத்துல பூமி அங்கேயே இருக்கும். இப்போ புது மக்கள், புது ஒரு பரிணாமம் ஏற்பட்ட மக்கள் வாழ்ந்துருப்பாங்க, புது நாகரிகம் வரும். இருந்தாலும் எந்த இடத்துல போன பூமியில் ஒரு யுகத்தில் என்ன ஸ்தலமாக இருந்தோ அதே ஸ்தலத்தில் இங்கேயும் அது புண்ணியமாகவே கருதப்படுது. அதை நினைவு வச்சுட்டு யாரோ ஒரு ரிஷிகள் அதை சொல்கிறாங்க. இப்போ பார்த்து போத இந்த திரேதா யுகத்தில் கலியுகத்துக்கு முன்னாடி ராமர் காலத்தில் இங்கே தான் வந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராமர் இருந்த வந்தானா அவருடைய இடம், அவர் பாதம், அவர் கட்டின பிரிட்ஜி எல்லாம் நம்ம தேடினாக்கா அது அர்த்தம் இல்லை. ஏன்னா அவர் இருந்த யுகமே வேறு, அப்போ இருந்த பூமியே வேறு. அந்த பூமி கரைந்து போய் அவ்வியக்தமாயிடுச்சு, மறுபடியும் சிருஷ்டியாகி புது பூமி உண்டாகிறது. இதில் மறுபடியும் மனிதர்கள் தோண்டி வந்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து விஞ்ஞானபூர்வமாக விளக்கணும்னா. அப்போது பூமியே புதுசு. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு காரு கொடுத்துருக்குறேன். இந்த கார் என்ன பண்ணுறீங்க, இது திரேதாயுகத்து காருன்னு கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் அக்குவேராக பிரிச்சுட்டீங்க. பிரிச்சுட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணுறீங்க. பண்ணோடனே இது வந்து கலியுகம்னு சொல்கிறீங்க. இப்போ அதே பாட்டு அது அங்கங்கே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பூமி வந்து தோன்றும் பொழுது எங்கே அந்த ஒவ்வொரு யுகத்திலும் என்னென்ன நடந்ததோ அந்த இடத்தெல்லாம் நினைவு வைத்துக்கொண்டு புண்ணியமாக வைத்திருக்காங்க. அது பேர் ஸ்தலம்னு பேர். அதனால தான் இந்த இடத்துல வந்து தாருகாவனத்தில் வந்து முனிவர்கள் இருந்தாங்க, இந்த இடத்துல சிவபெருமான் வந்து அவங்கள வந்து அவங்களுடைய ஆணவத்தை அழிச்சாருன்னா இப்போ யாருக்கும் அது மாதிரி எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. மனிதன் இருக்கா, எலும்பு கொண்டு பார்க்குறோம், 40,000 வருஷத்து மனிதன் வந்திருக்கான், இங்கே தாருகாவனம் இங்கே வந்ததுன்னு. இது இப்போ நடந்ததில்லை, அது வேற ஒரு யுகத்தில் நடந்ததுங்கிறத சரியாக புரிஞ்சுக்கினாங்க. அதனால் இடம், தலம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து ஒவ்வொரு இடமும் அந்த நிகழ்ச்சிகள் நடந்து நடனும் இடங்களை நம்ம நினைவு கூர்ந்து வச்சுருக்கிறோம். ரெண்டாவது தீர்த்தம். அதே மாதிரி அந்த தீர்த்தங்களும் அந்த ஸ்தலங்களுக்கு அருகே ஓடுகின்ற இடத்துல வந்து புனிதமாக நம்ம கருதுகிறோம். கிரந்தம், இதையெல்லாம் சொல்லுகின்ற புஸ்தகங்க, இதிகாசங்கள், புராணங்கள், இதெல்லாம் கிரந்தங்கள் ஆகிறது. பகவத்கீதை போன்றதெல்லாம் கிரந்தங்கள். இந்த 3 சொல்கிறார்கள். அதனால் என்ன நினைக்கிறாங்க, இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரை பயன்படுத்தினா அதுக்கு நோய்களை நீர்க்கும், பாவங்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே தண்ணீர் வந்து பழைய தண்ணீர் கிடையாது, அந்த யுகத்தில் இருந்த தண்ணியும் கிடையாது. இப்போ பெய்த மழை இப்போ கொஞ்சம் 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த அண்டர் கிரவுண்டில் வந்து தான் இன்றைக்கி வருது. நீங்கள் எடுக்க எடுக்க புது தண்ணி தான் வந்துகிட்டு இருக்குது. தண்ணீர் அப்படிங்கிற ஒரு நினைப்பினால, தண்ணீருக்கு வந்து குளிக்கின்றபோது தீர்த்தத்தினால் ஆடுவதனால பாவம் போகுங்கிற ஒரு, அது ஒரு கிரியா, ஒரு செயல் செய்கிறோம். ஒரு செயலுக்கு உண்டான பலன் உண்டு, அந்த செயலுக்கு உண்டான பலன் இப்படியாக இருக்குது. நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் பாத்ரூமில் கூட குளிக்கலாம், அதுவும் ஒரு செயல் தான், ஆனால் அதுக்கு உண்டான பலன் வேறு. அதுவே தீர்த்தத்தில் ஆடும்பொழுது குளிக்கும்போது கிடைக்கின்ற பலன் வேறு. நீங்கள் பாவனையினால் பாத்ரூமில் இருக்கிற தண்ணியில் குளித்தாவே அது தீர்த்தமாக நினைத்து அந்த தீர்த்தம் வந்து கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு நம்ம பாவனை பண்ணோம்னா நீங்கள் தீர்த்தத்தில் குளித்த பலனை அங்கேயும் கிடைக்கலாம். இது பாவனைகளும் மனம் என்ற எண்ணங்களை தான், இது தான் வந்து இந்த மாதிரி புனித தீர்த்தங்களை வந்து வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்திற்காரரும் அவங்கவுங்க இடத்துல ஒரு புனித தீர்த்தம் வச்சுருக்கிறாங்க. அங்கே தீர்த்த நீராடுதலால் பாவம் தொலையும் என்று சொல்வது அவங்களோட நம்பிக்கைக்குள்ள அடங்குகின்ற விஷயம். சயின்டிஃபிக்காக பார்த்தோம் சொன்னால் இந்த தண்ணீர் தூய்மையாகவும் கொடி தண்ணீராகவும் இருப்பதற்கு காரணமே அது வந்து கடல் தண்ணி கிடையாது. அது நிலத்திலேருந்து மலையிலேருந்து தோன்றி பூமி கீழே வந்து கிளை கிளையாக நதியாக மேலே ஒரு நதி வர்ற மாதிரி கீழே ஒரு நதி இருக்குது, அந்த நதி ஓட்டம் தான் கடலில் கலக்குது, அதே இடத்த நம்ம குடிக்கிறோம்.
நல்லா சொன்னீங்க சார். இப்போ கோயில்கள் அப்படின்னு சொன்னோன்னு தான் இன்னொன்றும் ஞாபகத்துக்கு வருது. சில கோயில்கள் நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் நெல்லையப்பர் கோயில், அப்புறம் மதுரை நாயக்கர் மகால் மீனாட்சி அம்மன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா தூணில் வந்து தட்டினோன்னு வைங்களேன் ஒலி எழும், அது எப்படி சாத்தியம் அதை பற்றி சொல்லுங்களேன். அப்போ அந்த காலத்தில் உள்ளவங்கலாம் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக அந்த இதை கணிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா.
இந்த உலோகத்திற்கு சோனரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்தம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உலோகங்களுக்கு உண்டு. மரம் போன்றதுக்கு வந்து அந்த சோனரஸ் கொஞ்சம் குறைவு, அலோகங்களுக்கு குறைவு. உலோகம் உதாரணமாக வீணா என்னுடைய தந்தி கம்பி, வீணையோ வயலினோ கித்தாரோ இந்த மாதிரி இசைக்கருவியில் வந்து கம்பியை முடுக்கி வச்சுருக்கிறாங்க. அதை சுண்டி விட்டோம்னா அது ஒரு நாதத்தை உண்டாகுது. இந்த டைட் பண்ணோம்னாக்கா அந்த நாதத்தினுடைய துனி மாறும், ஸ்ருதி மாறும்னு சொல்லுவாங்க. சா ரீ க அப்படின்னு நம்ம பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஃப்ரீக்குவன்சி மாறுது, அதை ஸ்ருதின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் நம்ம வந்து அதிர்வெண் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம், தமிழை வந்து சுருதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுருதி மாறுவது காரணம் என்ன? வீணையில் என்ன பண்ணுறாங்க, ஒரே கம்பி தான், ஒரே விரல் தான் சுண்டுது, ஆனால் எப்படி சுருதி மாறுதுன்னா அவங்க இன்னொரு கையால் அமுக்கி பிடிக்கிறாங்க. எங்கே அமுக்குறாங்கிறத பொறுத்து, அந்த நீண்டமாக கை மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஒரு பல்லு பல்லு பல்லாக இருக்கும், ஒரு பல்லை கை வச்சு அமுக்கும்பொழுது சுருதி வந்து சான்னு பேசும், இன்னொரு விரலை தள்ளி அடுத்து அமுக்கும்பொழுது கம்பியினோட நீளம் அதிகமாகிடுது தள்ளி பிடிக்கிறதுனால. இப்படி நீங்கள் பிடிக்கிற இடத்த பொறுத்து கம்பியினோட நீளத்தை மாற்ற சுருதி மாறும். ஒன்று வந்து கம்பியினுடைய சுருதி நீளத்தை அதிகரிக்கும் பொழுது சுருதி மாறும், இன்னொன்று கம்பியினுடைய டென்ஷன் டைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது தளர்ந்திருக்கும்போது ஒரு சுருதி தரும், விரைப்பாக இருக்கும்போது ஒரு சுருதி தரும். அப்போ ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா இந்த இசை கச்சேரியில் இருக்கவங்க அந்த டைட் பண்ணி டைட் பண்ணி சுருதியை வந்து தட்டி 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 ஹார்மோனி போட்டியுடையவர்கள் சேர்ந்துருக்குதான் பார்ப்பாங்க. அப்போ பாடுறவரும் இந்த ஸ்துருதியில் தான் பாடணும், ஒரு கட்ட சுருதியில் பாடுறோம், சர்ஜமத்தில் பாடுறோம் அப்படின்னா எல்லாரும் அதே சுருதியில் தான் இருக்கணும். தபலா வாசிக்கிறவரோ மிருதங்கம் வாசிக்கிறவரோ பிடில் வாசிக்கிறவரு அப்புறம் மற்ற இசைக்கலைஞர் எல்லாருமே அதே சுருதியில் இருக்கணும், அப்போ தான் லயமாக இருக்கும். அது பேர் லயம்னு பேர், ஹார்மோனி அப்படின்னு பேர். ஹார்மோனியஸ்னாக்கா லயமாக இருக்கிறார்கள். சரிங்க, இந்த கல்லுக்கடை இதை மாதிரி உண்டாக்க முடியுமா? கல்லை வந்து மெல்லிசாக தூண் மாதிரி செய்துட்டோம்னா அது தட்டும்போது ஒலியால் தட்டும்போது நங்குன்னு ஒரு சத்தம் வரும். இந்த ஒலியை வந்து சுருதிகளாக வந்து பார்க்குறாங்க. இப்போ வீணையோ அல்லது வந்து ஹார்மோனியை பற்றியோ சுருதியை பார்த்து அல்லது ஒரு பாடகரை வச்சு நீங்கள் சா சா கொடுக்குனா ஒரு சா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒலி வரும்போது டங் அப்படின்னு ஒரு சவுண்டு வர வரைக்கும் அதை வந்து இழைக்கிறாங்க. அந்த கல்லை இழைச்சி 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 அந்த சுருதி வரும்பொழுது விட்ட உடனே அந்த சுருதி தட்டி தட்டி பார்த்து அந்த சுருதி வந்தோடனே அந்த தூணில் வச்சிடறாங்க. இப்படி சரிகமாக இருக்கக்கூடிய 7 ஸ்வரங்களும் ரிஷபம் காந்தாரம் பஞ்சமம் மத்தியமம் அப்புறம் தெய்வதம் நிஷாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 ஸ்வரங்களுக்கும் உண்டான கல்லுகளை வந்து தயார் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் சிரமம். அதுக்கப்புறம் கொண்டு போய் தூணில் கொண்டு போய் அதை நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டோம்னா இப்போ தட்டி பார்த்தீங்கன்னாக்கா 7 ஸ்வரங்கள் வரும். இது ஒரு அதிசயம் மட்டும் இல்லை, ஒருத்தர் பாடுற பாட்டு அதே சுருதியில் உணர்த்திருந்தார் சொன்னால் அது லயம்னு சொன்ன இல்லையா, லயமாதல். நண்பர்கள் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி லயமாயிட்டாங்க. மனசு வந்து எங்கே வந்து ஒன்றாக ஆகுதோ அது பேர் ஆலயம்னு பேர். ஆன்மா லயமாகிற இடம் ஆலயம்னு பேர். லயம்னாக்கா எல்லாரும் ஒன்றாக ஒரே கோரஸில் இருக்கக்கூடியது. அப்போ ஜனகன மனதில் பாடும்போது ஒரே மாதிரி ஒரே சப்தத்தில் பாடும்போது ஒரு கோரஸ் அழகாக இருக்குது. யாராவது ஒருத்தர் கீச்சு குரலில் பாடினோம்னாக்கா அவங்க தனியாக தெரியும், அப்படியே காது பிடிச்சி வெளியெடுத்து போட்டுடலாம். இது வந்து லயமாகலைன்னு அபஸ்வரம் அப்படின்னு சொல்கிறோம். சாலையில் லாரி ஓடும் பொழுது வீட்டில் பாத்திரம் குதிக்கும், எல்லா பாத்திரம் குதிக்காது, ஒரு பர்டிகுலர் அண்டா தான் குதிக்கும். இன்னொரு சப்தம் போடும்போது பார்த்தா டம்ளர் குதிக்கும். அது காரணம் அது ரெண்டும் லயத்தில் இருக்குது. அப்போ லாரிக்கு கொடுக்குற அந்த ஒரு ஓசைக்கும் அது சுருதியும் இந்த அண்டாவினுடைய சுருதியும் ஒன்றா இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரே மாதிரி அண்டா பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு ஒன்றை தட்டினா இன்னொரு அண்டாவும் ஆடும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரே கடையில் ஒரே சைஸ் வாங்கின 2 அண்டாவை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு ஒன்றை வந்து கரண்டியால் தட்டுங்க, அந்த நாதம் வரும்பொழுது இன்னொரு அண்டாவளத்தை விரல வச்சு பாருங்கள், அது அசையும். இது பேர் ஹார்மோனி லயம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி நெல்லையப்பர் கோயில்லையும் நாலு தூண்கள் வச்சுருக்குறாங்க. ஒரு தூணில் இருக்கிற சஜ்ஜமத்தை தட்டினாக்கா இன்னொரு தூணில் இருக்கிற சஜ்ஜமும் பேசும், அங்கே தூணில் ரிஷபம் தட்டினாக்கா இங்கே பேசும். அது மாதிரி மூன்று மட்டும் வச்சுருக்குறாங்க, சா பாசா, மேல் ஸ்தாயிசா, கீழ் ஸ்தாயிசா, நடுவில் கூட பஞ்சமம். இந்த மூன்று மட்டுமே லயம் வரா மாதிரி பண்ணியிருக்காங்க. இதில் கோயில்களுடைய பர்பஸ் என்னென்னவோ, ஒரு பர்பஸ் வந்து நமக்கு ஆத்ம விழிப்பு தரணுங்கிறது, நான் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது போக இதுக்கு மட்டுமே எல்லாரும் வந்துடுவாங்களா ஒரு கோயிலுக்கு? ஆத்ம விழிப்பு வேணும்னு கேட்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எனக்கு குழந்தை கல்யாணம் ஆகணும், எனக்கு வந்து கடன் அடையணும் இப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்களே. அதுவும் இல்லாமல் எதுவுமே கேட்க விரும்பாமல் பொழுதுபோக்குன்னு வரவங்க இல்லையா, என்றைக்காக ஒரு நாள் ஆத்மலயம் ஆவான்றதுக்காக அந்த ஆலயத்தை இப்படி எல்லாரும் கவர்ச்சி செய்வதற்காக இசைக்கலைகள் வரணும், பாடகர்கள் வரணும், குழந்தைகள் வரணும், பெரியவங்க வரணும், வயசானவங்க வரணும், விடலை பசங்களும் வரணும், அதுக்காக வேண்டி தேர் திருவிழா அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒன்று இந்த இசை தருகின்ற, நாதம் தருகின்ற தூண்.
நல்லா அருமையாக சொன்னீங்க சார். நீ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இது தண்ணீரோட சம்மந்தப்பட்டது. இப்போ நல்ல தண்ணியில் வந்து நம்ம சோப்பெல்லாம் போட்டோம்னு வைங்களேன், நல்ல நுரை வருது. அதே இது உப்பு தண்ணியில் போடும்போது நுரை வர்றது இல்லை. அதெல்லாம் வந்து தண்ணியில் குளித்தோம்னா நம்ம மேலுக்கு போடுற சோப் வந்தீங்கன்னா கீழே திரிஞ்சு திரிஞ்சு ஒரு மாதிரி வரும், அது எதனால்? அதை பற்றி சொல்லுங்களேன்.
உப்பு தண்ணியில் ஏற்கனவே உப்பு கரைஞ்சிருக்கு, அதில் சுண்ணாம்பு கரைஞ்சிருக்கு. கார்பனேட்டுங்கிறது சுண்ணாம்புல ஒரு பொருள். அப்புறம் மெக்னீஷியமும் இருக்கும், இதெல்லாம் சோடியமும் இருக்கும், சோடா. அதனால் அந்த தண்ணி வந்து ஏற்கனவே உப்பு கரிசலாக இருக்குது, வாயில் வச்சாலும் சப்பையாக இருக்கும். சில சமயத்தில் அந்த பாத்ரூமே உப்பு படிஞ்சு படிஞ்சிருக்கும், டேப்பினுடைய வாயெல்லாம் உப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கும், பக்கெட்டு பாத்திரங்கள்லாம் சொர சொரனுக்கிறத பார்க்கும்போதே தண்ணி உப்பாக இருக்குதுன்னு தெரியும். நல்ல தண்ணி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அதில் உப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் வந்து சோப்பு வந்து நல்ல தண்ணியில் நல்லா கரையுது அப்படின்னா, சோப்புலேயும் உப்பு இருக்குது. ஏற்கனவே உப்பு இருக்கிற தண்ணியில் சோப்பு போட்டால் அது வந்து கரையாது, திரிஞ்சு போயிடுது. சோப்பு எங்கே சார் உப்பு இருக்குது அப்படின்னா, நிச்சயமாக ரெண்டு உப்பு போட்டிருக்காங்க. ஒன்று முக்கியமானது பாஸ்பேட் உப்பு. இந்த பாஸ்பேட் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய டிட்டர்ஜென்ட்டு சோப்பெல்லாம் செய்யவே முடியாது. கொழுப்பையும் சோப்பையும் ஒன்றா சேர்க்கணும். கொழுப்பு இல்லாமல் உங்களுக்கு சோப்பு செய்ய முடியாது. அது தான் நமக்கு வந்து அந்த எண்ணெய் பசையை கொடுத்து அந்த எண்ணெயை கழைக்கிறது. எண்ணெய் எண்ணெயால் தான் எடுக்கணும். உடம்புல இருக்கிற எண்ணெய் பசை, அழுக்கு பசையெல்லாம் வந்து எடுக்கணும்னா இன்னொரு எண்ணெய் தான் வேணும். அதுதான் அந்த கொழுப்பு வந்து சோப்பில் இருக்கு. அதை வந்து கரையணும் தண்ணியில். எப்படி எண்ணெயை கரைய முடியும்? அது கரைப்பதற்காக வேண்டி காரத்தை சேர்க்குறாங்க. அது வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்ற காரத்தை சேர்க்குறாங்க. காரமும் எண்ணெயும் சேர்ந்தது தான் சோப்பு. இதில் எந்த குழப்பமும் வேண்டியதில்லை, எல்லா சோப்புமே இது தான். இப்போ டிட்டர்ஜென்ட் சொல்லக்கூடியதில் பார்க்கும்போதுனாக்கா அந்த எண்ணெய்க்கு பதிலாக அவங்க வந்து இன்னொரு பொருளை செயற்கை முறையாக கலக்கிறாங்க. சோடியம் டோடிசைல் சல்ஃபேட்னு பேர். இப்போ சல்ஃபேட்டுங்கிற உப்பும் இருக்குது. இந்த சல்ஃபேட் உப்போட வாசனை பொருளும் சேர்த்து சோடாவும் கலந்துக்கிறாங்க. இத்தனையும் சேர்ந்த உடனே அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. பைண்ட் பண்ணி ஒன்றா சேர்ப்பதற்காக பாஸ்ஃபேட்டை சேர்க்குறாங்க, ஸ்டெபிலைசர்னு பேர். அப்போ சோப்பில் ஏற்கனவே வந்து சல்ஃபேட்டும் இருக்குது, பாஸ்ஃபேட் இருக்குது. இது ரெண்டும் தண்ணியில் கரைஞ்சால் தான் நமக்கு வந்து சோப்பு கரையும். ஏற்கனவே தண்ணியில் வந்து உப்பு இருந்ததுன்னா இந்த உப்பு கரையாது, கரையிலனா சோப்பும் கரையாது. இதுதான் பிரச்சனை. இந்த சோப்பு ஏன் உப்பு தண்ணியில் கரைய மாட்டேங்குது? குளிச்சாலும் திரித்திரியாக எல்லாம் ஓடுறது காரணமே தண்ணியில் அதிகப்படியாக உப்பு இருக்குது. உப்பு நீக்கிட்டிங்கனாக்கா சோப்பு நல்லா கரையும், உடம்புல அழுக்கும் கரையும், எல்லாம் போயிடும். நாம் அதிகபட்சமாக டிட்டர்ஜென்ட்டை இப்போ பயன்படுத்துகிறோம் சமீப காலமாக. அதுக்கு முன்னாடி உண்மையான சோப்பு தான் பயன்படுத்தணும். அதில் ஸ்டெபிலைசர்ன்ற பாஸ்ஃபேட்டும் சல்ஃபேட்டும் கிடையாது. டிட்டர்ஜென்ட்டுன்ற பேச்சு அடிபட்டுது. குளிக்கிற சோப்பாக இருந்தாலும் துணி துவைக்கிற சோப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் தண்ணீர் மாசுபாடு இப்போ அதிகமாகி போச்சு. ஏற்கனவே இருந்த உப்பு பற்றாமல் இப்போ இந்த அடிஷன் உப்பும் போட்டதுனால தண்ணீரில் மாசுகள் வரைவதற்கு ஒரு வாய்ப்பாக இப்போது அமைஞ்சு போச்சு. இந்த இதுதான் குளம் குட்டைகளெல்லாம் பாசி பிடிவதற்கும் கெட்டு போவதற்கும் துர்நாட்டம் அடிப்பதற்கும் காரணங்க.
சரிங்க சார், கருத்துக்களுக்கு நன்றி, வணக்கம்.
வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என். கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422243105 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.